வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 14. வாசிப்பவர் மதுமிதா. கோடை நாட்களில் குடும்ப சகிதமாய் கிராமாந்திரம் போய் சில நாள் வசிப்பது எங்கள் வழக்கமாய் இருந்தது. அந்த வழக்கப்படி அந்த வருஷம் நாங்கள் எங்கும் போகவில்லை. சம்மந்தி முதலியார் எங்கள் ஊருக்கு வடபுறத்தில் இரு காதவழி தூரத்தில் இருக்கிற அவருக்கு சொந்தமான பணம்பள்ளி கிராமத்துக்கு குடும்ப சகிதமாய் புறப்பட்டு அநேகம் வண்டிகள் குதிரைகள் பல்லக்குகளுடன் போனார். அங்கே சில நாள் அளவு தங்கியிருந்து ஒரு நாள் விடியற்காலத்தில் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் எல்லோரும் சத்தியபுரியில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த சற்று நேரத்திற்கு பின்பு அவர்கள் வீட்டிலிருந்து ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுவதும் கூக்குரலுமாக இருந்தது. நான் என் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு என்ன சப்தம் என்று விசாரித்தேன். பணம்பள்ளி கிராமத்துக்கு போன எல்லோரும் திரும்பி வந்துவிட்டதாகவும் ஊருக்கு வந்த பிற்பாடு ஒரு பல்லக்கிலாவது ஞானாம்பாள் இல்லை என்றும் அவள் காணாமல் போயிருக்கிற காரணம் தெரியாமையினால் அவளை தேடுவதற்காக பல இடங்களுக்கும் ஆட்கள் ஓடுவதாகவும் நான் கேள்வியுற்று அப்படியே திகைத்து திடுக்கிட்டு சற்று நேரம் மதிமயங்கி இருந்தேன். பிற்பாடு என் தேகம் நிலை கொள்ளாமல் எழுந்து நானும் என் இஷ்டர் ஒருவரும் இரண்டு பெரிய குதிரைகளின் மேலே ஏறிக்கொண்டு ஆயுதபாணிகளாய் வடக்கே நோக்கி புறப்பட்டோம். ஞானாம்பாளை தொடர்ந்து கொண்டு ஓடுவது போல் அதிவேகமாக சென்று பல இடங்களிலும் தேடி ஆராய்ந்து கொண்டு பணம்பள்ளி கிராமத்துக்கு போய் விசாரித்தோம். அங்கும் ஞானாம்பாள் இல்லை என்று தெரிந்து உடனே புறப்பட்டு வடக்கு ராஸ்தா வழியே போனோம். அந்த கிராமத்துக்கு காதவழி தூரத்தில் அஸ்தமிக்கிற சமயத்தில் ஒரு சிறிய சகடம் ரஸ்தாவில் கொஞ்ச தூரத்தில் எங்களுக்கு நேரே வந்தது. அந்த வண்டியை 4 பேர் வளைத்து கொண்டு தெற்கே வருகிற வண்டியை பலவந்தமாய் வடக்கு நோக்கி திருப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் 2 பேர் குதிரையின் மேலும் 2 பேர் பாதசாரிகளாயும் இருந்தார்கள். அவர்கள் வண்டியை திருப்பும் போது அந்த வண்டியிலிருந்து பெண்களுடைய கூக்குரல் ஒளிய கிளம்பிற்று. அந்த துஷ்டர்கள் நாங்கள் வருவதை பார்த்தவுடனே குதிரையின் மேலிருந்த இருவர்களும் கத்திகளை உருவிக்கொண்டு எங்களை வெட்டுவதற்காக ஓடி வந்தார்கள். அவர்கள் எங்கள் சமீபத்தில் வருவதற்கு முன் குண்டுகள் போட்டு கெட்டிக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை அவர்கள் மேலே பிரயோகித்தோம். குதிரையின் மேலிருந்த இருவர் தேகங்களிலும் குண்டுகள் பட்டு கீழே விழுந்து விட்டார்கள். அவர்களை போய் வளைக்கும்படி என்னுடைய நேசருக்கு சொல்லிய பின்பு வண்டியில் இருக்கிற ஸ்திரீகள் இன்னார் என்று அறியும் பொருட்டு நான் குதிரையை விட்டு கீழே குதித்து வண்டிக்கு பின்புறத்திலே போனேன். அந்த வண்டியில் இருந்த 2 ஸ்திரீகளில் ஒருத்தி என்னை கண்டவுடனே பெரும் சப்தமாய் கூவிக்கொண்டு வண்டியை விட்டு கீழே விழுந்தாள். அந்த சத்தம் ஞானாம்பாளுடைய குரலாயிருந்ததால் அவளை என் கையிலே தூக்கி நிறுத்தி முகத்தை உற்று பார்த்தேன். அவள் தேகத்தில் ஒரு ஆபரணமும் இல்லாமல் ஆண்டிச்சிகள் போல காவி வஸ்திரம் தரித்து கொண்டு முகத்திலே எதையோ பூசிக்கொண்டு அழுக்கு படிந்த தங்க பிரதிமை போல் உருமாறி இருந்தாள். அவளை பார்த்து, ஞானாம்பாள், ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டு, என்னை சீக்கிரத்தில் பணம்பள்ளி கிராமத்துக்கு கொண்டு போய் சேருங்கள், சகல காரியங்களையும் பிற்பாடு தெரிவிக்கிறேன் என்று நடு நடுங்கிக் கொண்டு சொன்னாள். அவளை உடனே தூக்கி வண்டியில் உட்கார வைத்து வண்டியை சீக்கிரமாக விடும்படி வண்டிக்காரனுக்கு உத்தரவு கொடுத்து நான் குதிரையின் மேலேறிக்கொண்டு நானும் என்னுடைய சிநேகிதரும் வண்டிக்கு முன்னும் பின்னுமாய் போனோம். குண்டு போட்டு மாண்டு போனவர்களுடன் பாதசாரியாய் வந்த இருவர்களையும் பின்கட்டு முறையாக கட்டி அவர்களையும் கூட கொண்டு போனோம். அன்று ராத்திரி 8 மணிக்கு சம்மந்தி முதலியாருடைய பணம்பள்ளி கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம். அவ்விடத்திலே சம்மந்தி முதலியாரும் பின்னும் அநேகரும் ஏகமாய் கூட்டங்கூடி மூளைக்கு மூளை ஆள் அனுப்பியும் ஒரு செய்தியும் தெரியாமல் அழுது பிரலாபித்துக் கொண்டிருந்தார்கள். ஞானாம்பாளை கண்ட மாத்திரத்தில் அவளை கட்டிக்கொண்டு சம்மந்தி முதலியாரும் அவர் பத்தினி முதலானவர்களும் பட்ட துயரமும் அழுத அழுகையும் இவ்வளவென்று சொல்லி முடியாது. அவள் உருமாற்றமாய் அப்போதிருந்த கோலத்தை பார்த்தவர்கள் யார்தான் மனம் இழகாமல் இருப்பார்கள்? அவள் அன்றைய தினம் முழுவதும் அன்னபானாதிகள் இல்லாமல் பசிக்களவியாயிருப்பதை தெரிந்து உடனே அவளையும் அவளுடன் கூட வந்த ஆண்டிச்சி அம்மாளையும் ஸ்நானம் செய்யும்படி சொல்லி அவர்கள் போஜனம் செய்த பிற்பாடு அன்றைய தினம் நடந்த விருத்தாந்தங்களை சொல்லும்படி நாங்கள் கேட்க ஞானாம்பாள் சொல்லத் தொடங்கினாள். இன்றைய தினம் விடியற்காலம் 4 மணிக்கு இந்த கிராமத்திலிருந்து எல்லோரும் நம்முடைய ஊருக்கு பிரயாணமாகும் போது நானும் எழுந்து வெளியே வந்து எந்த பள்ளக்கில் ஏறிக்கொள்ளலாம் என்று பார்த்து வருகையில் சில சிவிகையார் ஒரு பள்ளக்கை எனக்கு காட்டி இதில் ஏறிக்கொள்ளுங்கள் அம்மா என்றார்கள். நான் உடனே அந்த பள்ளக்கில் ஏறிக்கொண்டு அப்போது அதிக இருட்டாய் இருந்ததனால் கதவை மூடிக்கொண்டு பள்ளக்கிலே படுத்து கொண்டேன். பள்ளக்கு தூக்குகிறவர்கள் வழக்கப்படி சப்தமிட்டு கொண்டு ஓடினார்கள். நான் உடனே கண்ணை மூடிக்கொண்டு நித்திரை போய்விட்டேன். பிற்பாடு சூரியோதய நேரத்தில் நான் விழித்து பள்ளக்கின் கதவை திறம்பு பார்த்தபோது தெற்கு முகமாகப் போக வேண்டிய பள்ளக்கு வடக்கு முகமாய் ஓடிக்கொண்டிருப்பதாக தெரிந்தது. மற்ற பள்ளக்குகளும் வண்டி குதிரை முதலிய வாகனங்களும் கூட வருகிறதா என்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் எட்டி எட்டி பார்த்தேன். என் பள்ளக்கை தவிர வேறே ஒரு வாகனத்தையாவது சொந்த மனுஷர்களையாவது நான் பாராதபடியால் எனக்கு சந்தேகம் உண்டாகி சிவிகையாரை கூப்பிட்டு பள்ளக்கு வடக்கே போவதற்கு காரணம் என்ன என்றும் மற்ற வாகனங்களெல்லாம் எங்கே என்றும் கேட்டேன். அவர்கள் மாறுத்தரம் சொல்லாமல் பள்ளக்கை தூக்கி கொண்டு ஓடினார்கள். வழியில் யாராவது வந்தால் அவர்களை விசாரிக்கலாம் என்று இரு பக்கமும் பார்த்து கொண்டு போனேன். வெகு தூரம் வரையில் ஒருவரும் வரவில்லை. இன்னது செய்கிறதென்று தெரியாமல் நான் திகைத்து போயிருக்கும் போது சிவிகையார் ரஸ்தாவுக்கு மேற்கே கொஞ்ச தூரத்தில் ஒரு கள்ளுக்கடையை கண்டு கள்ளு குடிப்பதற்காக பள்ளக்கை ரஸ்தாவில் நிறுத்திவிட்டு கள்ளுக்கடைக்கு போய்விட்டார்கள். தப்புவதற்கு சமயம் இதுதான் என்றும் இது தப்பினால் வேறு சமயம் வாய்க்காதென்றும் எண்ணி உடனே நான் கீழ்ப்புறத்து கதவை திறந்து கொண்டு கீழே குதித்து அந்த கதவை மூடிவிட்டு பள்ளக்கின் மறைவிலே போய் ரஸ்தாவுக்கு கீழ்ப்புறம் இருக்கிற காட்டுக்குள் நுழைந்து விட்டேன். அது அடர்ந்த காடானதால் அதற்குள்ளே இருக்கிறவர்களை ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய காலில் இருந்த பாதரசம் தண்டை முதலியவைகள் சப்திக்காதபடி அவைகளை கலற்றி மடியில் வைத்து கொண்டு முள்ளிலும் கல்லிலும் விழுந்து ஓட ஆரம்பித்தேன். அந்த காட்டில் மனுஷருடைய கால் அடியே இல்லாதபடியால் நான் குறுக்கே விழுந்து எனக்கு சக்தி உள்ள மட்டும் ஓடினேன். மரக்கொம்புகள் என் மயிரை பிடித்திழுக்க செடிகளெல்லாம் சேலையை கிழிக்க முன்னே இருக்கிற மரம் முட்டி தள்ள பின்னே இருக்கிற மரம் பிடித்து தள்ள பக்கத்து மரங்கள் பாய்ந்து தாக்க இவ்வகையாக நான் வெகு தூரம் ஓடின பிற்பாடு கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறிய மண்டபத்தை கண்டு அதற்கு நேரே ஓடினேன். அந்த மண்டபத்தில் இந்த ஆண்டிச்சி அம்மாளை தவிர வேறொருவரும் இல்லை. இந்த அம்மாள் என்னை கண்ட உடனே, "நீ யாரம்மா? உன்னை பார்த்தால் பரதேவதை போல் இருக்கிறதே. நான் பூஜை செய்து வந்த தெய்வம் பெண் வடிவம் கொண்டு பிரத்யக்ஷமாய் வந்தது போல் இருக்கிறதே" என்று என்னை ஸ்தோத்திரம் செய்தார்கள். நான் அந்த அம்மாளுக்கு நமஸ்காரம் செய்து, "நான் தெய்வமல்ல, மனுஷிதான்" என்று நடந்த காரியங்களையெல்லாம் தெரிவித்து என்னை ரட்சிக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தேன். அவர்கள் மனம் இறங்கி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். "எப்படியாவது என்னை பணம்பள்ளி கிராமத்துக்கு கொண்டு போய்விட வேண்டும்" என்று விண்ணப்பம் செய்தேன். அந்த துஷ்டர்கள் துரத்தி கொண்டு வந்தால் என்னை கண்டுபிடிக்காதபடி ஆபரணங்களையெல்லாம் கலற்றி ஒரு துணியில் முடிந்து கொண்டு ஒரு காவி வஸ்திரத்தை எனக்கு தரிப்பித்து என்னை உருமாற்றி அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். நாங்கள் தெற்கு முகமாய் போகிற ஓரடி பாதை வழியாய் வெகு நேரம் நடந்த பிற்பாடு ரஸ்தாவில் வந்து சேர்ந்தோம். அந்த ரஸ்தாவில் நடக்க எனக்கு மனமே இல்லை. ஆயினும் வேறே மார்க்கம் இல்லாதபடியாலும் எனக்கு கால் நடக்கக்கூடாமல் வீக்கமாயிருந்தபடியால் வழியே ஒரு பாய் வண்டியை வாடகைக்கு அமர்த்தி அதன் மேலே நாங்கள் இருவரும் ஏறிக்கொண்டு அதிக நடுக்கத்துடன் செல்லும் பொழுது அஸ்தமிக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து 2 குதிரைக்காரர்களும் 2 காலாட்களும் ஓடி வந்தார்கள். அவர்களை பார்த்தவுடனே புலியை கண்ட பசுபோல் நாங்கள் பயந்து பாதி பிராணனாய் போய்விட்டோம். அவர்கள் வண்டிக்கு பின்னே வந்து என்னை உற்று பார்த்து எப்படியோ நான்தான் என்று கண்டுபிடித்து கொண்டு வண்டியை வடக்கே திருப்பச் சொல்லி வண்டிக்காரனை அடித்தார்கள். அந்த சமயத்தில் அத்தானும் அவருடைய சிநேகிதரும் குதிரை மேல் ஏறிக்கொண்டு தெற்கே இருந்து ஓடி வந்தார்கள். அவர்களை வெட்டுவதற்காக வடக்கே இருந்து வந்த இரண்டு குதிரைக்காரர்களும் கத்தியை உருவிக்கொண்டு நெருங்கினார்கள். உடனே அவர்கள் மேலே அத்தான் பிரயோகித்த குண்டுகள் பட்டு அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். பிற்பாடு நடந்த சங்கதிகளெல்லாம் அத்தானை கேட்டால் தெரியும். அந்த சமயத்தில் அத்தான் வந்து உதவாவிட்டால் என்னை மறுபடியும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ஞானாம்பாள் சொல்லி முடித்தாள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 14 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.